சுதந்திர மான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 28, 2022. தலைப்பு: கிறிஸ்து இயேசு. கோல்டன் உரை: வெளிப்படுத்தின விசேஷம். நான் இயேசு, தாவீதின் வேர் மற்றும் சந்ததி மற்றும் பிரகாசமான மற்றும் காலை நட்சத்திரம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரந்தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோளால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரகோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பாடம் பிரசங்கம். பைபிளில் இருந்தது. ஏசாயா: சாயன்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்தது. பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அறை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச் செய்யுமாயிருக்கும். அப்பொழுது ஓநாய் அட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக் கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை, கேடு செய்வாருமில்லை. சமுத்திரம் ஜலத்தில் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மார்க்கு: தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேச குமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. யோவான்: மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்தது. பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பென்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்திலிருந்து யாத்தொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். யோவான். மூன்றாம் நாளிலே கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கேயிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததேயன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவிலுள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். மார்க்கு. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடே இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெபாலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். மத்தேயு. அத்தருணத்தில் காவலிலிருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா, அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரலடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யோவான். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். மேரி டெக்கர் எதி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் படநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு திஸ்கிரிப்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்து அவதாரமான பிழையை அழிக்க மாம்சத்திற்கு வரும் கடவுளின் தெய்வீக வெளிப்பாடு. கிறிஸ்தவ சமயத்தை தோற்றுவித்தவர். தெய்வீக யோசனையின் மிக உயர்ந்த மனித உடலியல் கருத்து தவறை கண்டித்து அழித்து மனிதனின் அழியாத தன்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. கிறிஸ்து ஆவியானவர். இது இயேசு தனது சொந்த கூற்றுகளில் சுட்டிக்காட்டினார். நானே வழி, சத்தியம் மற்றும் ஜீவன். நானும் என் தந்தையும் ஒன்று. இந்த கிறிஸ்து அல்லது மனிதனாகிய இயேசுவின் தெய்வீகம். அவரது தெய்வீக இயல்பு, தெய்வீகத்தன்மை அவரை உயிர்ப்பித்தது. தெய்வீக உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை பாவம், நோய் மற்றும் மரணத்தின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் அளித்தன. வானத்தின் அறிவியலை வெளிப்படுத்துவது. கடவுள் என்றால் என்ன, அவர் மனிதனுக்கு என்ன செய்கிறார் என்பதை நிரூபிப்பதே அவரது நோக்கம். எங்கள் மாஸ்டர் வெறும் கோட்பாடு அல்லது நம்பிக்கையை போதிக்கவில்லை. இது அவர் கற்பித்த மற்றும் நடைமுறைப்படுத்திய அனைத்து உண்மையான உயிரினங்களின் தெய்வீக கொள்கையாகும். கிறித்துவம் பற்றிய அவரது ஆதாரம் மதம் மற்றும் வழிபாட்டின் வடிவம் அல்லது அமைப்பு அல்ல, ஆனால் கிறிஸ்தவ அறிவியல் வாழ்க்கை மற்றும் அன்பின் இணக்கத்தை உருவாக்குகிறது. இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்பதை ஒரு கேள்விக்கு அப்பால் நிரூபிக்கும் நோக்கத்துடன் யோவான் பாப்டிஸ்டுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். நீங்கள் போய் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் யோவானிடம் சொல்லுங்கள். குருடர்கள் எப்படி பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், தொழுநோயாளிகள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், இறந்தவர்கள் எழுப்பப்படுகிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தெய்வீக சக்தியின் நிரூபணம் என்னவென்று யோவானிடம் சொல்லுங்கள். மேசியானிய வேளையில் கடவுள்தான் சக்தி என்பதை அவர் உடனடியாக உணர்ந்து கொள்வார். கிறிஸ்தவ கடமைகளின் பட்டியலில் முதலாவதாக உண்மை மற்றும் அன்பின் குணப்படுத்தும் சக்தியை அவர் தனது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இறந்த சடங்குகளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இது வாழும் கிறிஸ்து நடைமுறை உண்மை. இது இயேசுவை உயிர்த்தெழுதல் மற்றும் வாழ்க்கை ஆக்குகிறது. கடவுள் கொள்கை எங்கும் நிறைந்தது மற்றும் எல்லாம் வல்லது. கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். அவரை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லது சக்தி இல்லை. கிறிஸ்து ஒரு சிறந்த உண்மை. இது கிறிஸ்துவர் அறிவியல் மூலம் நோய் மற்றும் பாவத்தை குணப்படுத்த வருகிறது. மேலும் எல்லா சக்தியையும் கடவுளுக்கு கூறுகிறது. எல்லா மனிதர்களையும் விட கடவுளின் உண்மையான யோசனையாகிய கிறிஸ்துவை முன்வைத்து நோயாளிகளையும் பாவம் செய்பவர்களையும் குணப்படுத்தி மரணத்தின் சக்தியை அழித்த மனிதனின் பெயர் இயேசு. இயேசு மனித மனிதன் மற்றும் கிறிஸ்து தெய்வீக யோசனை. எனவே இயேசு கிறிஸ்துவின் இருமை. திருச்சபை சர்வாதிகார காலத்தில் இயேசு கிறிஸ்துவத்தின் போதனை மற்றும் நடைமுறையை அறிமுகப்படுத்தினார். கிறிஸ்தவத்தின் உண்மை மற்றும் அன்பின் ஆதாரத்தை வழங்கினார். ஆனால் அவரது முன்மாதிரியை அடைய மற்றும் அவரது விதியின்படி அதன் பிழையற்ற அறிவியலை சோதிக்க, நோய் பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றை குணப்படுத்த, கடவுளின் ஆளுமை அல்லது மனிதனாகிய இயேசுவை காட்டிலும் தெய்வீக கொள்கை அன்பு போன்ற சிறந்த புரிதல் தேவை. நசரேயனை போல பசி மற்றும் ஆர்வங்களிலிருந்து விலகி ஒரு மனிதன் வாழ்ந்ததில்லை. அவர் பாவிகளை சுத்தி காட்டினார் மற்றும் தயங்காமல் கடிந்து கொண்டார், ஏனெனில் அவர் அவர்களின் நண்பர். எனவே கோப்பை அவர் குடித்தார். எனக்கு பின்னால் போ சாத்தானே என்பதுதான் அவருக்கு பிழையாக இருந்த ஒரே சிவில் தண்டனை. இயேசுவின் கண்டனம் சுட்டிக்காட்டப்பட்டது மற்றும் கடுமையானது என்பதற்கு இன்னும் வலுவான சான்றுகள் அவருடைய சொந்த வார்த்தைகளில் காணப்படுகின்றன. அவர் பிசாசுகளை துரத்தும் போதும் நோய்வாய்ப்பட்டவர்களையும் பாவம் செய்தவர்களையும் குணப்படுத்திய போது இது போன்ற பலவந்தமான வார்த்தைகளின் அவசியத்தை காட்டுகிறது. பிழையை கைவிடுவது அதன் தவறான கூற்றுகளின் பொருள் உணர்வை இழக்கிறது. அவருடைய முழுமையான உதாரணம் நம் அனைவரையும் இரட்சிப்பதற்காக இருந்தது. ஆனால் அவர் செய்த செயல்களை செய்வதன் மூலமும் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்ததும் மட்டுமே. குணப்படுத்துவதில் அவரது நோக்கம் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பது மட்டுமல்ல, அவருடைய தெய்வீக கொள்கையை நிரூபிப்பதாகும். அவர் சொன்ன மற்றும் செய்த எல்லாவற்றிலும் அவர் கடவுளால் உண்மை மற்றும் அன்பால் ஈர்க்கப்பட்டார். இயேசு தன்னலமற்றவர். அவரது ஆன்மீகம் அவரை உணர்ச்சியிலிருந்து பிரித்தது. மேலும் சுயநல பொருள் முதல்வாதி அவரை வெறுக்க செய்தது. ஆனால் இந்த ஆன்மீகம்தான் இயேசு நோயுற்றவர்களை குணப்படுத்தவும் தீமையை துரத்தவும் இறந்தவர்களை எழுப்பவும் உதவியது. சிறுவயதிலிருந்தே அவர் தனது தந்தையின் வணிகம் பற்றி இருந்தார். அவருடைய நாட்டங்கள் அவர்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தன. அவருடைய எஜமானர் ஆவியானவர் அவர்களின் எஜமானர் விஷயம். அவர் கடவுளுக்கு சேவை செய்தார். அவர்கள் மாமன் சேவை செய்தனர். அவருடைய பாசம் தூய்மையானது. அவர்களுடையது மாம்சமாக இருந்தது. அவரது உணர்வுகள் ஆரோக்கியம், புனிதம் மற்றும் வாழ்க்கை ஆகியவற்றின் ஆன்மீக ஆதாரங்களில் குட்டிக்கொண்டன. அவர்களின் புலன்கள் நேர்மாறாக சாட்சியமளித்தன. மேலும் பாவம், நோய் மற்றும் மரணத்தின் பொருள் ஆதாரங்களை உள்வாங்கின. துக்கங்களின் மனிதன் பொருள் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் ஒன்றுமில்லாததையும் அனைத்தையும் உள்ளடக்கிய கடவுளின் வலிமையான உண்மையையும் நன்றாக புரிந்து கொண்டான். இவை மனதை குணப்படுத்துதல் அல்லது கிறிஸ்தவ அறிவியலின் இரண்டு முக்கிய புள்ளிகள். இது அவரை அன்பால் ஆயுதமாக்கியது. கடவுளின் மிக உயர்ந்த பூமிக்குரிய பிரதிநிதி தெய்வீக சக்தியை பிரதிபலிக்கும் மனித திறனை பற்றி பேசுகிறார். தீர்க்க தரிசனமாக தனது சீடர்களிடம் கூறினார். அவர்களின் நாளுக்காக மட்டுமல்ல எல்லா நேரத்திலும் பேசினார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யும் செயல்களையும் செய்வார் மற்றும் இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்பற்றும். நம்முடைய பரலோக தகப்பன் தெய்வீக அன்பு எல்லா மனிதர்களும் நம்முடைய எஜமானரையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவருடைய ஆளுமையை மட்டும் வணங்கக்கூடாது என்றும் கூறுகிறார். தெய்வீக சேவை என்ற சொற்புடர் பொதுவாக அன்றாட செயல்களுக்கு பதிலாக பொது வழிபாடு என்று பொருள்படுவது வருத்தமளிக்கிறது. நமது எஜமானரை போலவே நாமும் ஜட உணர்விலிருந்து ஆன்மீக உணர்விற்கு மாற வேண்டும். இயேசுவின் தோற்றம், குணாதிசயம் அல்லது பணி ஆகியவை பொதுவாக புரிந்து கொள்ளப்படவில்லை. அவரது இயல்பின் ஒரு கூறு கூட பொருள் உலகத்தை சரியாக அளவிடவில்லை. அவருடைய நீதியும் தூய்மையும் கூட மனிதர்கள் சொல்வதை தடுக்கவில்லை. அவர் ஒரு பெருந்தீனி மற்றும் தூய்மையற்றவர்களின் நண்பர். பீல்செப் அவரது புரவலர். கிறிஸ்தவ தியாகிகளே, உங்கள் எஜமானரின் காலடி செருப்பை அவிழ்க்க தகுதியானவராக நீங்கள் காணப்பட்டால் போதும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சத்தியத்தின் அழியாத யோசனை பல நூற்றாண்டுகளாக பரவி நோயுற்றவர்களை தன் சிறகுகளுக்கு கீழே கூட்டிச் சென்று பாவம் செய்கிறது. மனிதன் கிறிஸ்துவின் அறிவியலை அங்கீகரித்து தன்னை போலவே தன் அண்டை வீட்டாரை நேசிப்பான். கடவுளின் சர்வ வல்லமையையும் தெய்வீக அன்பின் குணப்படுத்தும் சக்தியையும் அது மனித குலத்திற்காக செய்த மற்றும் செய்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சியான நாளை உணர என் சோர்வுற்ற நம்பிக்கை முயற்சிக்கிறது. முற்றுப்புள்ளி. வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும். தெய்வீக சிகிச்சை முறை மீண்டும் தோன்றும் நேரம் எல்லா நேரத்திலும் உள்ளது. தெய்வீக அறிவியலின் பலிபீடத்தின் மீது தனது பூமிக்குரிய அனைத்தையும் வைக்கும் எவரும் இப்போது கிறிஸ்துவின் கோப்பையை அருந்துகிறார். மேலும் கிறிஸ்தவ குணப்படுத்துதலின் ஆவி மற்றும் சக்தியுடன் இருக்கிறார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.